الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சுய பரிசோதனை என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை அடிக்கடி தங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு தங்களை பற்றியே கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். நான் ஏன் இந்த தப்பு பண்றேன், ஏன் இந்த நன்மையை வந்து பண்ணக்கூடாது என்று பரஸ்பரம் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி தன்னை தாங்களே சஹாபாக்கள் திருத்தக்கூடிய காரணத்தால், இதுவும் நபி வலியுடைய ஒரு சுன்னா என்ற காரணத்தால், நம்மளையே நம்ம இன்ஷா அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், என்னென்ன நல்லதை வந்து பண்றது இல்ல, ஏன் இந்த தப்பு பண்றோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கேட்டுக்கிறலாம். இதுல முதல் செய்தி என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல இந்த சுய பரிசோதனை விஷயமாக அல்லாஹ் பேசுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தம்து நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களையே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நாம் மரணிப்பதற்கு முன்னால், நாளை மறுமையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை விசாரிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். மா கத்தமத்தில் நாளைக்காக மறுமைக்காக நீங்கள் செய்த நன்மைகள் என்ன, நீங்கள் சேமித்த சொத்து பத்துக்கள் என்ன என்பதை உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்பதும் அல்லாஹுடைய கட்டளை என்ற காரணத்தால், அப்ப சுய பரிசோதனை நம்மீது கட்டாயமான கடமை என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்ற அடிப்படையில் திருமறை குர்ஆனின் சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய 63வது அத்தியாயத்தின் 8வது வசனம், அதுல வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். கண்ணியம் என்பது, இஸ்ஸத் என்பது யாருக்குரியது, யார் கண்ணியமானவர்கள், யார் இஸ்ஸத்துக்குரியவர்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் பறைசாட்டுகிறான். முதலில் கண்ணியம் என்பது வலில்லா, யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கே உரியது என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக வலி ரசூலிஹி, யாருக்குரியது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரியது என்று சொல்லிவிட்டு, மூன்றாவது கண்ணியம் இஸ்ஸத் என்பது யாருக்குரியது என்று சொன்னால், வலில் மூமினீன், மூமின்களான ஆண்களுக்கும் பெண்களுக்குரியது. ஆனாலும் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், முனாஃபிகுகள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப கண்ணியம் என்பது, இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடுத்தபடியாக மூமின்கள் கண்ணியமானவர்கள், மூமின்கள் இஸ்ஸத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. ஆனால் என் அருமை சகோதரர்களே, நம்மை நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த நாட்டில் இஸ்ஸத்தோடு மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்கள் இஸ்ஸத்தாக நடத்தப்படுகிறார்களா என்பதை, அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி,
அரசாங்க அதிகாரிகளாக அலுவல் வட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு நடத்தப்படுகிறார்கள், இஸ்ஸத் இருக்கிறதா என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, நீங்களே உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள். அதுபோன்று மீடியாக்களை வைத்துக் கொள்ளுங்கள், பத்திரிகைகளை வைத்துக் கொள்ளுங்கள், மாவோயிஸ்ட் போடுவாங்க, மாவோயிஸ்டுகள் கைது, மாவோயிஸ்டுகள் நீதிமன்றத்தில் ஆஜர் என்று போடுவார்கள். ஏன் வெறுமன மாவோயிஸ்ட் சொல்றான்னு சொன்னா அதுல வந்து பல பேர் நான் முஸ்லீமா இருப்பான், நான் முஸ்லீம் என்று வந்துவிட்டால் வெறுமனை மாவோயிஸ்ட் கைது என்று போடுகிறார்கள். அதே சமயத்தில் அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அந்த அமைப்பை போட்டு தீவிரவாதி, சிமி தீவிரவாதிகள் கைது, ஏழை தீவிரவாதிகள் கைது என்று போற இந்து பத்திரிகை இந்த வார்த்தையை போடுறான். அதாவது அதே பத்திரிகையில மாவோயிஸ்ட் கைதுங்கிறான், சிமி தீவிரவாதிகள் பல பேர்த்த பயிற்சி பார்த்தீங்களா, தீவிரவாதி தீவிரவாதி போடுறான். அப்ப நீங்க ஒவ்வொரு பேர் எந்த பேப்பரா இருந்தாலும் சரி, முஸ்லிம் என்று வந்துவிட்டால், முஸ்லிம் அமைப்பு என்று வந்துவிட்டால் அவன் தீவிரவாதி என்று எல்லா மீடியாக்களும் சொல்கிறதே. அதே சமயத்தில் அதிபயங்கரமான தீவிரவாதத்தை முஸ்லிம் அல்லாத மக்கள் செய்தால் ஏதோ சாதாரண ஒரு செய்தி செஞ்ச மாதிரி சிம்பிளா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறாங்களே. அப்படின்னா நம்ம இந்த நாட்டில் இஸ்ஸத்தோடு நடத்தப்படுகிறோமா என்பதை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். அதே மாதிரி திருமறை குர்ஆனின் சூரா ஆலே இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 139வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை மூமின்களே, முஸ்லிம்களே, வலா தஹினு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு பயம் என்பது இல்லை. வலா தஹ்சனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலை உங்களுக்கு இல்லை. வாந்துமுல் அயலவுன நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். எப்போது என்று சொன்னால் இன்குந்து மூமினின், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறானே. இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் கவலைப்படுறாங்களா இல்லையா, அரசாங்கத்துக்கு பயப்படுறாங்களா இல்லையா? அப்ப ஏன் கவலைப்படுறோம், ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் வந்து உண்மையான மூமின்களாக இல்லை. அன்றைக்கு சஹாபாக்கள் வயதாங்களா, பயப்படலையே, கண்ணியமா இருந்தாங்களே, அவங்களுக்குரிய இஸ்ஸத் அன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்தது. இன்றைக்கு நமக்கு பயம் இருக்கிறது, கண்ணியம் இல்லை என்று சொன்னால் அதற்கு மற்றவர்கள் காரணம் அல்ல, நம்மளே காரணம். நம்ம வந்து உண்மையான மூமின்களாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையில் இல்லை என்று சொன்னால், வெறுமனை நாம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களாக நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இல்லை. எப்படி இல்லை? நம்ம எல்லாம் வந்து தூணையில வந்து எங்கே தக்பீர் கட்டுறது, அதில் எவ்வளவோ வாத பிரதிவாதங்கள் பண்ணுகிறோம் இல்லையா? நெஞ்சில் கட்டுவதா, கீழே கட்டுவதா? நெஞ்சில கட்டணுமா, வயிற்றுல கட்டணுமா, தொப்புளுக்கு மேலையா, தொப்புளுக்கு கீழையா? எத்தனையோ வாத பிரதிவாதங்கள். அதே போன்று இமாம் அல்ஹம்து ஹைரில் மகளூபி அலைஹிம் என்று சொல்லிவிட்டால் ஆமீனை சொல்ல வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த ஆமீனை சத்தமாக சொல்லுவதா, மெதுவாக சொல்லுவதா, ஆயிரம் கருத்து வேறுபாடுகள், ஆயிரம் வாதங்கள். அதே போன்று அத்தகையாத்திலே விரலை ஆட்டுவதா, அசைப்பதா, வேண்டாமா, ஆயிரம் வாதங்கள், ஆயிரம் பிரச்சனைகள். இந்த மாதிரி போறோமே, அவரை வெறுமனை கருத்து வேறுபாடு என்பது மாத்திரமல்ல, ஒரு கருத்து வேறுபாடு என்று வந்துவிட்டால் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறோமா இல்லையா? நான் கேட்கிறேன், நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனின் ஆறைவன் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 103வது வசனம், இந்த வசனத்தை நாம் பின்பற்றுகிறோமா? எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கங்கள், எந்த ஜமாத்துகளாக இருந்தாலும் சரி, என் அருமை சகோதரனே, அல்லாஹ்வை அஞ்சி நெஞ்சிலே கை வைத்து இந்த வசனத்தை நம்முடைய அமைப்பு பின்பற்றுகிறதா, நம்ம ஜமாத்து பின்பற்றுகிறதா என்பதை மூன்றாவது அத்தியாயத்தின் 103வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை முழுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் திருமறை குர்ஆன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குர்ஆனையும் சுன்னாவையும் என்ன செய்து கொள்ளுங்கள், முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை என்ன என்று சொன்னால், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். முஸ்லிம்களே, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, வலா தஃபர்ரகு, நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டாம், சொன்னால் ஒரு பிரிவு, இவர் ஒரு அமைப்பு, அவர் ஒரு அமைப்பு, இவர் ஒரு இயக்க, அவர் ஒரு இயக்க என்று நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவ எப்படி விபச்சாரம் செய்ய வேண்டாம், வட்டி வாங்க வேண்டாம், திருட வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை கொடுக்கிறானோ அதே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதே திருமறை குர்ஆனிலே வலாத்தபர்ரகூ நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்படுகிறோமா, நம்முடைய ஜமாத்துகள் இயக்கங்கள் கட்டுப்படுகின்றன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்பது மாத்திரமல்லாமல் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமில ஒரு அழகான ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இன்னல்லாஹ் யர்லாலக்கும் ஸலாதன் வ யஸ்ஹதுலக்கும் ஸலாதன், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மூன்றை விரும்புகிறான், மூன்றை வெறுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன பண்றானா, மூன்று விஷயங்களை விரும்புகிறான், இன்னொரு மூன்று விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய மூன்று விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் என்று சொன்னால், அன்தாவுதுஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மட்டும் அணுக வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்து விடக் கூடாது என்பதை உங்களுக்கு அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய முதல் காரியம். இரண்டாவது என்ன என்று சொன்னால், வன் தாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, மூமின்களே நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய இரண்டாவது விருப்பம். மூணாவது என்ன என்று சொன்னால், வான் தனாசகு மண் வல்லாக்கும் உள்ளாஹு அவருக்கும், யார் உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று சொன்னாங்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியம் அதில் ஒன்று என்ன என்று சொன்னால், எது, மூமின்கள் ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான், மூமின்கள் பிரிந்து பிரிந்து போவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த மூன்று காரியங்கள் என்னென்ன காரியங்கள் என்று சொன்னால், ஒருவன் பேசுகிற போது உறுதியான செய்தியை சொல்லாமல் அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டிருக்காது, என்னென்ன ஒரு வதந்திகளாக தகவல்களாக இருக்கலாம், அந்த வதந்திகளை இப்படியா அப்படியா இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இல்லாத ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகளை வதந்திகளை பரப்புறாங்களே அதை எல்லாம் வெறுக்கிறான். ஒன்னாவது. ரெண்டாவது, தேவையில்லாத கேள்விகள் கேட்பது, அதிகப்படியான கேள்விகள் கேட்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், வெறுக்கிறான். மூணாவது என்ன என்று சொன்னால், வயிலாத்துல் மால், பொருளாதாரத்தை வீணிவரையும் செய்வதை அல்லாஹ் என்ன பண்றான், வெறுக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்களே. அவை அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், முஸ்லிம்கள் ஒன்றுபடாமல் இருக்கிறாங்களே, பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்களே, இது வந்து அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய விருப்பையும் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியம் என்பதற்கு இந்த ஹதீஸுகள் சான்றா இல்லையா? அப்ப நமக்கு இஸ்ஸத்து இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சமுதாயத்தை இஸ்ஸத்து மிக்க சமுதாயமாக படைத்திருக்கிறான், நம்ம எல்லாம் ஒன்றுபட்டமாக இந்த சமுதாயம் இந்த நாட்டில் இஸ்ஸத்தாக வாழ முடியும், அதற்குரிய சக்தியை அதற்குரிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நாம் காற்றில் பறக்கவிட்ட காரணத்தால், பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு குரூப்புகளாக நாம் பிரித்து போன காரணத்தால் யாரா ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வந்து ஒரு தீவிரவாதிகளாக ஆக்கப்பட்டு அதை தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு நம்ம தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்லாமல் ஒரு சமுதாயம் இஸ்ஸத்தின் ஒற்றுமை இல்லாத சமுதாயமாக இருந்தால் அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கும், அவர்கள் அல்லாஹ்வுடைய கேவலத்தை அந்த சமுதாயம் சுமக்கும் என்பதை நான் சொல்லவில்லை. திருமலை குர்ஆனில் சூரத்துல் அன்பால் என்று சொல்லக்கூடிய எட்டாவது அத்தியாயத்தின் 45-46 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் எதிரிகளை சந்தித்தால், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் பேசுகிறான். அந்த சமயமாக இருந்தாலும் சரி, வேறு சமயமாக இருந்தாலும் சரி, வாத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். போர்க்களமாக இருந்தாலும் சரி, போர் அல்லாத வேறு நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தனாஸஉ, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிந்து விட வேண்டாம், கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் கருத்து வேறுபாடு வருங்க, கருத்து வேறுபாடு வராமல் இருக்குமா, கருத்து வேறுபாடு வந்து கியாமத்து வர வர, எவ்வளவு பெரிய கொம்பனாக எவ்வளவு பெரிய மேதாவியாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாட்டை இல்லாமல் ஆக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய ஹயாத்திலேயே சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால், ஏன் மிகப்பெரிய சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த ஒரு மசூராண்டாலே ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததா வந்துச்சுல்லையா? அபூபக்கர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, உமர் வேற ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அப்ப கருத்து வேறுபாடு என்ற காரணத்தால் சஹாபாக்கள் பிரிந்து விடவில்லை, ஒருவரை ஒருவர் விமர்சிக்கவில்லை, தூட்டவில்லை. அபூபக்கருக்கு தனி இயக்க, உமர் பின் கத்தாபுக்கு இன்னொரு இயக்க என்று இந்த முஸ்லிம் உம்மத்தை சஹாபாக்கள் பிரிக்கவில்லை. அப்படி பிரித்த காரணத்தால நம்ம என்ன பண்றோம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அப்படி பிரிந்து விட்டால் ஃபதஃஷலு, ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் கோழைகளாக மாறி போய் விடுவார்கள். பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டமாக்க நம்ம யாரை மாறி போயிருவோமா? நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பீர்கள், அப்துல்லா, அப்துல் ரஹமான், ஆமினா, பாத்திமான பேர் வச்சிருப்பாங்க, ஆனா யாரா இருப்பாங்க? கோழைகளாக இருப்பார்கள். கோழைத்தன்மைக்கு என்ன காரணமாக இருக்கிறது? ஒற்றுமையின்மை காரணமாக இருக்கிறது. உங்களுடைய பலம் போய்விடும். அல்லாஹ் நமக்கு பலத்தை கொடுத்துக்கிறான். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் பலமாக இருப்பீர்கள், ஒற்றுமையாக இல்லை என்ற காரணத்தால் நீங்கள் பலவீனமாக போயிருவீங்க. அதற்காக நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், கருத்து வேறுபாடுகளை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மா ஸாபிரீன், யார் சகித்துக் கொண்டார்களோ, யார் பொறுத்துக் கொண்டார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்த, பல்வேறு அமைப்புகள் ஜமாத்துகளை சார்ந்த சகோதரர்கள் வந்திருக்கிறோமா இல்லையா? நம்ம நம்ம இயக்கங்கள் ஜமாத்துகள் இன்னென்ன கருத்து வேறுபாடுகளை சகித்துக் கொண்டதா, நம்ம எல்லா முஸ்லிம்களோடையும் அன்னி ஒன்னியமா சந்தோஷமா இருக்கிறோமா என்பதை நான் சொல்லல, நீங்களே உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செஞ்ச முக்கியமான உபதேசம் அதுல சொல்லுவாங்களா, ஐயுஹன்னா, அருமை சார்பாக்களே, மக்களே என்று அழைத்து, லா தத்த மன்னவு லிகால் அதுவி, எதிரிகளை சந்திக்க நீங்கள் விரும்ப வேண்டாம். போர்க்களத்திற்கு செல்ல, போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விரும்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, வசலுல்லாஹல் ஆஃபியா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். எதற்காக என்று சொன்னால், போர் இல்லாத, பிரச்சனை இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத, அமைதியான சூழலாக இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, ஃபைதா லகீத்து மூஹும், உங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் நீங்களாக போருக்கு போகக்கூடாது. ஒருவேளை போர் என்பது உங்கள் மீது திணிக்கப்பட்டால் புறமுதுகிட்டு நீங்கள் ஓடி வராமல் ஃபஸ்பிரு, அந்த போரில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். ஏன் என்று சொன்னால், வயலமும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அண்ணல் தன்னத்தி சுயூ, சொர்க்கம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், வாள்களுக்கு கீழே இருக்கிறது. அநியாயங்களுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்கள, வாழேந்து போறாங்களே, போராடுறாங்களே, அந்த வாளுக்கு கீழே என்ன இருக்கிறது? சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துவாவை இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2966 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணிருக்காங்க. ரசூல்ல அதிகமா அல்லாஹ் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம முன்ஸிலல் கிதாப் வ முஜரிய ஸஹாப் வ ஹாஸிபல் அஹ்ஸாம் யஹ்ஸிமுஹும் வன்சுர்னா அலைஹிம். அல்லாஹும்ம, இந்த மாதிரி போர் வந்துருமோ, பிரச்சனை வருமோ, சண்டை வருமோ, நம்முடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுமோ, உரிமைகள் பறிக்கப்பட்டு விடுமோ, பாதுகாக்கப்பட்டு விடாதோ என்பது போன்று பயந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட கேட்பாங்களா, அல்லாஹும்ம, அல்லாஹவே, முன்ஸிலல் கிதாப், வேதத்தை குர்ஆனை இறக்கியவனே, வ முஜரிய ஸஹாப், மேகங்களை ஓட்டக்கூடியவனே, வ ஹாஸிமல் அஹ்ஸாப், கூட்டுப்படைகளை தோற்கடிக்கக்கூடியவனே, இஹதிமுகும் இந்த எதிரிகளை தோற்கடித்து விடுவாயாக. இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் சதிவேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இஹதிமுகும் அவர்களை தோற்கடித்து விடுவாயாக. வன்சூர்ண அறையும் அவர்கள் விஷயத்தில் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லும் ஒரு பிரச்சனைக்கு பயந்தா எனப்படுவாங்க அல்லாட துவா செஞ்சாங்க செய்ய சொன்னாங்க என்று ஹதீசுகளை பார்க்கிறோமே. அவை நாடுமை சகோதர்களே, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தவாக்க நம்முடைய எந்த உரிமையையும் எவரும் பறிக்க முடியாது. ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் எல்லா உரிமையும் மறுக்கப்படலாம். பள்ளிவாசலே கட்டாது, வாங்க சொல்லாது, நோம்பு வைக்காது, ஹஜ்ஜிக்கு போகாது, எந்த உரிமையும் கூட பறிக்கப்படலாம். ஒற்றுமையா இருந்தமாக்கு நம்ம தாங்க ராஜா, நம்ம நினைச்சா எதுவும் செய்ய முடியும். இத சகாபாக்கள் ஒற்றுமை விஷயத்துல எவ்வளவு கவனமா இருந்தாங்க. ஒரு வரலாறை பதிவு பண்றேன். மிகச்சிறந்த ஒரு சகாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுபஹானல்லாஹ், முஸ்லிம்கள் மூமின்கள் ஒன்றுபட வேண்டும், மூமின்கள் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமைதான் கண்ணியம், ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அவமானம் கேவலம் என்பதை ஹலீஃபா உமர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 15 வருஷம், பெரிய ஒரு போர், காதிசியா என்று சொல்லக்கூடிய பயங்கரமான பெரிய ஒரு போர். நீங்க வந்து பதிலை கேள்விப்பட்டிருக்கலாம், உகதை கேள்விப்பட்டிருக்கலாம். பதில் போரை விட, உகது போரை விட காதிசியா போர் என்பது வந்து படுபயங்கரமான போர். ஏன் என்று சொன்னால் காதிசியா போர்ல யாரோட முஸ்லிம்கள் சகாபாக்கள் போனாங்க தெரியுமா? பாரசீகம். அன்றைக்கு ரோம் என்பது பெரிய ஒரு வல்லரசு, அடுத்த வல்லரசு என்ன? பாரசீகம். பாரசீகமே ஒரு பெரிய வல்லரசு. இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி, அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய பாரசீகத்தோடு யார் ஓதியது? சகாபாக்கள் முஸ்லிம்கள் மோதுறாங்க காதிசியா என்ற மைதானத்தில். பயங்கரமான போர் மூணுல நடந்தது. அந்த போரில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து இன்னைக்கு வெள்ளை மாளிகைங்கிறாங்க, நான் கேட்கிறேன் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை இருக்குது, உண்மையான வெள்ளை மாளிகை என்று சொன்னால் ஒரு மாளிகையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு, ஒரு அரசர் உட்கார்ந்து கொண்டு உலகத்தை ஆட்சி படைத்தால் அந்த மாளிகைக்கு பேர் என்ன? வெள்ளை மாளிகை. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அமெரிக்காவிலே உட்கார்ந்து கொண்டு உலகத்தை ஆட்சி படைக்கக்கூடியதால் அதை ஒயிட் ஹவுஸ் இருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய காலத்துல ஒயிட் ஹவுஸ் இருந்துச்சா இல்லையா? வெள்ளை மாளிகை இருந்தது. வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் இல்லை, வெள்ளை மாளிகை ஈராக்கில் இருந்தது. ஈராக்கில கிசுராங்குவாங்க பாரசீக மன்னர் தங்குவாரு, அவருடைய அரண்மனை, அதுக்கு பேர் அல் பைத்துல் அல் கசுல் அபியல், வெள்ளை மாளிகை. ரசூலா சொல்றாங்க, அப்ப சஹாபாக்கள் உமர் பின் கத்தாவுடைய காலத்துல வெள்ளை மாளிகையை கைப்பற்றுறாங்க, பாரசீகம் வீழ்த்தப்பட்டது, பள்ளிவாசு உள்ள கொள்ளை மாளிகைக்குள்ள போவாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா சொல்லுவாங்க, போய் பார்த்தா அந்த மன்னர் விட்டுட்டு ஓடி போயிடுவான். விட்டுட்டு ஓடி போனவனையே சகாபாக்கள் முஸ்லிம்களை போய் பார்த்த உடனே எக்கச்சக்கமான தங்கம் வெள்ளி அது இது எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. சகாபாக்கள் அந்த கனிமத்து பொருளுக்கு பத்தியெல்லாம் எல்லாத்தையும் எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து மதீனாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மதீனாவுக்கு அனுப்பி விட்டுட்டா மதீனாவில் வாழ்ந்த ஹலீஃபா உமர் பின் கத்தாப் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் மதீனா பள்ளிவாசல வைப்பாங்க. வச்சு முஸ்லிம்களை சகாபாக்களை அழைத்து, சகாபாக்களை வாருங்கள், பாரசீகம் வீழ்த்தப்பட்டு விட்டது, வெள்ளை மாளிகையே கைப்பற்றப்பட்டு விட்டது முஸ்லிம்களுடைய ஒற்றுமையின் காரணத்தால் என்று சொல்லி அந்த கனிமத்து பொருளுக்கு பத்தியெல்லாம் அந்த பொருளை எல்லாம் காட்டுவாங்க. சஹாபாக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா பாரசீகத்தை வீழ்த்திட்டான், வெள்ளை மாளிகையே சொந்தமாகி விட்டது. சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்படுகிற போது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கனிமத்து பொருளை பார்த்து, தங்கங்களை பார்த்து அழுவாங்க. சஹாபாக்கள் சந்தோஷப்படுவாங்க, கலீஃபா என்ன பண்ணாங்க? அழுவுறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவன் கேட்பாங்க, கலீஃபா அவர்களே, இது வெற்றியின் நாள், இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள். இந்த சந்தோஷப்படக்கூடிய நாளில் நீங்க அழுவுறீங்கள, உங்களை எது அழ வைத்தது என்று அவர்கள் கேட்க, அதற்கு கலீஃபா பதில் சொல்வார்கள், என் அருமை தோழரே, நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால், என்னை எது அழைத்தது என்று சொன்னால், இந்த தங்கம் குவியல் குவியலாக இருக்கிறது, இந்த தங்கத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் முஸ்லிம்கள் சகாபாக்கள் எல்லாம் ஏழைகளாக நடுத்தர மக்களாக இருந்தார்கள். இந்த ஏழ்மை என்பது, இது நடுத்தரம் என்பது உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தியது. இந்த தங்கத்தை எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுத்து விட்டால் இந்த தங்கம் என்பது, இந்த பொருளாதாரம் என்பது உங்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமலை உருவாக்கி விடுமோ? இது உருவாக்குமா? தங்கம் உருவாக்கேன், காசு உருவாக்க, இந்த காசு என்பது இந்த தங்கம் என்பது உங்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமையை உருவாக்கி விடுமோ, அந்த போட்டி பொறாமை உங்களுக்கு மத்தியில் சண்டையை உருவாக்கி விடுமோ, அந்த சண்டை உங்களுக்கு மத்தியில் பிரிவினையை உருவாக்கி விடுமோ, அப்படி நீங்கள் பிரிந்து பிரிந்து போய்விட்டால் இனிமேல் இப்படி வெற்றி பெற முடியாதோ என்கிற கவலைதான் எனக்கு அழுகையை ஏற்படுத்தியது என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகருடைய வெற்றியில எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்படும் போது ஹலீஃபா மட்டும் அழுதாங்கன்னு, ஏன் அழுதாங்க, முஸ்லிம்கள் ஒன்று பெற மாட்டாங்களோ, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்ப நினைச்சு அழுகுறாங்கன்னு சொன்ன. அப்ப அவங்க காலத்துல முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருந்தாங்களே, ஒன்றுபட்டிருந்தால் இந்தியா கிடையாது அமெரிக்காவில் கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் சக்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒற்றுமை வந்து பெரிய ஆயுதம், பெரிய சக்தி, பெரிய கண்ணியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம சஹாபாக்கள் ஒற்றுமை விஷயத்துல எவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, ரசூல் சாஹிசலம் வந்து ஒப்பாத்தாயிருவாங்க, ரசூல்ல மௌத்தா போறவனையும் அடுத்த ஹலீஃபா யார் வருவது ஒரு மசூரா பண்ணுவாங்கல்ல, அந்த மசூராவோட கருத்து வேறுபாடு வந்துருச்சு. என்ன கருத்து வேறுபாடு, முஹாஜிர் மக்கத்து சஹாபாக்கள் நாங்க தான் ஹலீஃபா வருவோம் அப்படின்னு, மக்கத்து சஹாபாக்கள் மதீனத்து சஹாபாக்கள் இல்ல இல்ல நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு மாறி போயிருச்சு. இப்படி ரெண்டு மாறி போனவனையும் சஹாபாக்கள் என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, மின்ன அமீருன் ஓ மின்கும் அமீருன், ரெண்டு ஹலீஃபா இருக்கட்டும், சரியா, அன்சாரிகளுக்கு ஒரு ஹலீஃபாக இருக்கட்டும், முஹாஜிருக்கு இன்னொரு ஹலீஃபா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ரசூல்லாவா இருந்தாங்க, அவங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு, ரசூல்லாவுக்கு பிறகு அபூபக்கருடைய தலைமையில ஒரு ஆட்சி இருக்கட்டும், சாதி பின் உபாதா தலைமையில வேற ஒரு ஆட்சி இருக்கட்டும் அப்படின்னு பிரிக்க முயற்சித்தாங்க. அப்படி முயற்சிக்கிற போது இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, அன்சாரி தோழர்களே, நீங்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்களை நாங்கள் மறந்துவிடவில்லை, நாங்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிற போது அடிக்கப்பட்டோம், உதைக்கப்பட்டோம், நாட்டை விட்டு துரத்தப்பட்டோம், நீங்கள் எனக்கு நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தந்தீர்கள், அடைக்கலம் நீங்க உதவி செஞ்சீங்க, அதையெல்லாம் நீங்க மறக்கல, அந்த உதவி என்பது அந்த பாதுகாப்பு என்பது நீங்க அல்லாஹ்வுக்காக பண்ணீங்க, அதுக்கு பகரமாக ஆட்சியை நீங்கள் வாங்கக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாரு கொடுக்கணும், அபூபக்கரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சான்று சொல்லுவாங்க, நான் ஏன் அபூபக்கரை முன்னுறுத்தேன் என்று சொன்னால் மக்காவாசிங்கிறது கிடையாது, அவர் தான் முதல் தகுதி உள்ளவர். ஒரு ஹதீஸ ஞாபகம் ஊட்டுவாங்க, ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு ஏழை ஒரு அம்மா வருவாங்க, ரசூல்லாட்ட வந்து சதக்கா சகாது கேட்பாங்க, குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க, என் கையில இப்ப ஒண்ணுமே இல்ல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, சக்காத்து பொருளை வசூல் செய்து கொண்டு பஹ்ரைனிலிருந்து பக்கத்து மதீனா பக்கத்துல வந்துட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க நாளைக்கு வந்து எல்லாக்கு, என் கையில சக்காத்து பொருள் இருக்கு, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு தருவேண்டாங்க. அப்ப அந்த அம்மா கேட்பாங்க, யார சூழல்ல, நான் போயிட்டு நாளைக்கு வர்றதுக்கு நீங்க மூத்தா போயிட்டு ஏட்ட போறது, இன்னைக்கு சக்காத்து கேட்கறாங்க, அந்த அம்மா நாளைக்கு ரசூல நாளைக்கு வாங்கிட்டாங்க, அந்த அம்மா நான் நாளைக்கு வருவேன், அதுக்குள்ள நீங்க மூத்தா போயிட்டா நான் ஏட்ட போய் கேட்பேன் அப்படிங்குவாங்க. அதுக்கு ரசூலா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஒரு வேளை நான் மரணித்து விட்டால் என் இடத்தில் அபூபக்கர் இருப்பார், தெளிவா சொல்றாங்க, நான் மௌத்தா போயிட்டா என் இடத்துல யார் இருப்பா, அபூபக்கர் இருப்பாரு, அவருக்கு போய் கேட்டுக்க என்று சொல்லுவாங்க. மறுநாள் வரு, ரசூல்லா மௌத்தாவா ஹயாத்தா இருந்தாங்க, அந்த அம்மா வந்து கேட்டாங்க, ரசூல்லா கொடுத்தாங்க என்றெல்லாம் அதிசயமா புகாரி பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப அபூபக்கர் சித்தி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு போய், இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு போயிடலாமா, பிரிவு என்பது பலவீனம் இல்லையா, நபிகள் நாயகமே மறைமுகமாக அபூபக்கர் தான் ஹலீஃபான்னு சொல்லலையா, அபூபக்கரை ஹலீஃபாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படிங்குவாங்க. இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே அந்த மதீனத்து சஹாபாக்கள் அன்சாரிய சஹாபாக்களுக்கு நம்ம பதவியை பிடிக்கணும், ஹலீஃபாவ ஆகணும் என்ற எண்ணம் வந்தது, அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். இந்த ஒரு ஹதீஸுங்க, இந்த ஒரு ஹதீஸ கேட்க என்ன பண்றாங்க, நாங்க அபூபக்கர் கையில பயாச்சு பண்றோம், அவரை ஹலீஃபாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சாதி பின் உபாதா உள்பட எல்லா அன்சாரிய சஹாபாக்களும் அவங்க கையில பயாச்சு பண்ணி ஒரே தலைமையாக இருந்தது, ஒரே ஒற்றுமையாக இருந்தது என்று சொன்னால், இந்த ஒற்றுமையை தான் பாரசீகத்தை வீழ்த்தது. அப்ப நம்மளும் ஒற்றுமையாக இருந்தாதான் இந்த நாட்டில் நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் கண்ணியமாக இருக்க வேண்டும், நம்முடைய பேர பிள்ளைகள் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஷரியாத்து சட்டம் உள்பட முஸ்லிம்களுக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் அனைத்து கண்ணியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு மேல நான் ஒரு ஜமாத்து நீங்க ஒரு ஜமாத்து அவரு இதுக்கு நான் வரமாட்டேன் ஏன் இதுக்கு நீங்க வரமாட்டேன் என்று சொன்னால் அது எதிரிகளுக்கு ஒரு சாதகமாக அமைந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது மட்டும் இல்லாம ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிப்பது சொன்னா முஸ்லிம்களை பிரிக்கிறாங்க, பிரிவினையை உண்டு பண்றாங்க. பிரிவினையை எவன் உண்டு பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் யூதன். எவன் முஸ்லிம்களை பிரிக்கிறானோ யார் பிரிப்பாவான்? யூதன் தான் பிரிப்பான். யூத கலாச்சாரம் என என்று சொன்னால் முஸ்லிம்களை ஒன்றுபடக்கூடாது, ஒன்றுபட்ட பெரிய சக்தியா போயிருவாங்க, பிரிச்சு பிரிச்சு உடனே என்று பிரிப்பாங்க என்பதற்கு ஒரே ஒரு வரலாறை சொல்வது என்று சொன்னால், இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய தாரீஹு இப்னு ஹிஷாமுல அழகான ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க. ஷாஸ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத தலைவன், சரியா பேர் என்ன, ஷாஸ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத தலைவன். இவன் என்ன பண்ணான்னு சொன்னா, மதீனாவுக்கு போறான். மதீனாவுக்கு போனா மதீனத்து சஹாபாக்கள் அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மதீனத்து அன்சாரி சஹாபாக்கள் ரெண்டு குலமாக இருந்ததை நீங்க எல்லாம் அறிவீங்க. அதாவது அவுசி என்கிற ஒரு குலம், இன்னொரு குலம் என்ன, ஹஜாஜி ஒரு குலமா இருந்தாங்க. இந்த ரெண்டு குலத்துக்கு மத்தியில இஸ்லாத்துக்கு முன்னால பயங்கரமான போர் நடக்கும். போர் இருந்தா அப்படி இப்படி போறது இருக்காது, அடிச்சு உடச்சி கொலை பண்ணி ஒருவேளை வாப்பா மூத்தா போறாருங்கள, வாப்பா மூத்தா போறபோது பிள்ளைக்கு வசதி பண்ணுவாரு, அடே அந்த ஹவுஸ விட்டுறாரு அவருங்குவாரு, ஹவுசார் மூத்தா போறாரா ஹஜரஜ விட்டுறாருங்குவாரு. அந்த மாதிரி இந்த ஹவுசு குலமும் ஹஜரஜ் குலமும் பயங்கரமா போர் செய்வாங்க. பல ஆண்டுகளாக இஸ்லாம் வருகிறது, ரெண்டு பேரும் ரெண்டு குலம் முஸ்லீமா மாறுறாங்க. முஸ்லீமா மாறின உனையே இனமே இந்த பழைய பகை பழைய காழ்ப்புணர்வு அதெல்லாம் மறந்துடனே விட்டுறனே இஸ்லாம் சகோதரத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி எல்லாரும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக அவுசு குலத்தை சார்ந்தவர்களும் ஹஜரத் குலத்தை சார்ந்தவர்களும் அன்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரு வர்றது, இந்த ஷாஸ் பின் கைஸ் வருவார். அந்த ஆள் வந்தவனையும் பார்ப்பான், என்னடா முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஒன்றுபட்டாங்கள, அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இவங்க பிரிச்சு விடணும், நம்ம போய் பிரிக்க கூடாது, நம்ம யாருன்னு தெரியும், நம்ம இன்னொரு ஆள் அனுப்பி விடனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூதனை அந்த ரெண்டு சகாபாக்கள் பேசியிருக்கிறாங்களே அவங்கள்ட்ட அனுப்பி விடுறான். என்ன சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா, நீங்க மூணாவது ஆளா போய் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுங்க. அப்படி பேசும்போது எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, முன்னால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கிற புவாசுங்கிற போய் ஒரு போரை நடந்துச்சு, அந்த புவாசு போரை பற்றி ஞாபகம் கூட்டுங்கள். அந்த புவாசு போர்ல இங்கிட்ட அங்கிட்ட கொல்லப்பட்டாங்களே அவங்க பேரை சொல்லுங்க. அந்த புவாசு பேர்ல போர்ல ரெண்டு பட்டு கவிஞர்கள் இருந்தாங்களே அந்த கவிஞர்களுடைய பேரை சொல்லுங்க. யார் என்ன திட்டுனா, யார் என்ன கவிதை பாடுனா, யார் யார கொல்லப்பட்டாங்க, அந்த பழைய வரலாறு பழைய சம்பவம் இருக்கிற அதை மறுபடியும் ஞாபகம் ஊட்டுங்க. மறுபடியும் ஞாபகம் ஊட்டினா இவங்க ஒற்றுமை என்ன செய்ய, குறைஞ்சி போயிடுறேன், ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாஸ் பின் கை சொல்லுவான். சொன்ன உடைய அவனால் அனுப்பப்பட்டு அவனும் போய் அதே மாதிரி அந்த வேலையை செய்வான். அந்த வேலையை செஞ்ச உடனே அன்பா பேசிக்கிற சகாபாக்களுக்கு மத்தியில நெசமா சண்டையே வந்துடும். சண்டை எப்படி, நீ உங்களால கூட்டிட்டு வா, எங்களை கூட்டு வர்ற, நீ ஹவுசா எல்லா ஹவுஸ் வரட்டும், நீ ஹரிஜ் எல்லா ஹரிஜ் வரட்டும், போய் பார்க்கலாம் அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு போர் மூலக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதை ஏற்படுத்தது யாரு, இந்த யூதன் ஏற்படுத்துவான். இப்படின்னு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வருவாங்க. வந்து சொன்னார்கள், இந்த அருமை சஹாபாக்களே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இது போன்று பிரிந்து இது போன்று சண்டை போட்டுக் கொண்டு தகரணத்தால் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்றீர்கள். என் மூலமாக இஸ்லாத்து மூலமாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தவில்லையா, அல்லாஹ் உங்களை ஒன்றுபடுத்தவில்லையா, நரகத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றவில்லையா, சொர்க்கவாசி என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிவிக்கவில்லையா, இப்படி எல்லாம் அறிவிக்கி விட்ட பிறகு நீங்கள் அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய வேலையை மறுபடியும் செய்யலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், நம்ம செஞ்சது தப்பு, இந்த யூதன் என்ன பண்ணா, திரிக்க முயற்சி பண்ணிட்டான் என்று சகாபாக்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்வார்கள், ரலீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மத் ரசூலுல்லாஹி நபியா, நாங்கள் அல்லாஹ்வை ரசூ அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டோம், இந்த முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய உண்மையான மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் சொல்லி அந்த பிரிஞ்சு பிறத்துக்கு முற்பட்டாங்களே, சண்டை போட முற்பட்டாங்களே, அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க என்கிற இந்த வரலாறை இமாம் இப்னு ஹிஷாம் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு நான் இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்ன, நம்ம இன்னைக்கு கண்ணியம் இல்லாம எந்த மட்டமாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி, எந்த பத்திரிகை எந்த மீடியாக்களாக இருந்தாலும் சரி, இனமோ முஸ்லீம்களை வந்து தீண்டத்தகாத மக்களை போட்டு கருதப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்ன, நம்முடைய ஒற்றுமையின்மை முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொண்டு, இது ஒரு ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில வாக்குரிமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒற்றுமை பெரிய ஒரு ஆயுதம், முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது இந்தியாவே மிரளும், ஏற்கனவே பயந்திருக்கிறது. எதில் என்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா பயந்தாங்களா இல்லையா, எதுல விசுவரூப படம், அந்த விசுவரூப பட விஷயத்துல முஸ்லிம்கள் ஒன்றுபடுறாங்க, மத்த மாநிலங்கள்ல வந்து படம் ரிலீஸ் பண்றாங்க, தமிழ்நாட்டில் அரசாங்கம் பண்ணப்படுகிறது, படத்துக்கு தடை போடுகிறது. அந்த விசுவரூபத்துக்கு தடை போட்ட உடனே கமலஹாசன் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் அரசாங்க உத்தரவுக்கு தடை வாங்கினாங்க ஹைகோர்ட்ல. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்ன, தடைக்கு மறுபடியும் தடை, கோர்ட்டு தடை பண்ணது, ரெண்டு நீதிபதியை வச்சு இந்த அம்மா என்ன பண்றாங்க, தடை வாங்குறாங்க. அப்ப அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்ட கமலஹாசன் சொன்னார், ஒரு முஸ்லிம் குழு, ஒரு சின்ன ஒரு குழு என் படத்தை தடுக்கக்கூடிய காரணத்தால் அரசாங்கம் தடை போடுகிறது என்று கமலஹாசன் சொன்னார். அப்ப ஜெயலலிதா அம்மையார் சொன்னார்கள், ஒரு சின்ன குழு எதிர்க்கவில்லை, இஸ்லாமிய சமுதாயமே ஒன்றுபட்டு விட்டது. அந்த அம்மா சொல்றாங்க, சின்ன குழுலாம் கிடையாது, இஸ்லாமிய சமுதாயமே ஒன்றுபட்டு விட்டது, சமுதாயம் ஒன்றுபட்டு விட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று இந்த அம்மைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் சொன்னாங்களா இல்லையா, நம்ம கண்ணுக்கு முன்னால பார்த்தோமா இல்லையா. அப்ப என் அருமை சகோதரர்களே, நான் இந்த அமைப்பு, நீங்க அந்த அமைப்பு, இவர் இந்த ஜமாத்து, அவர் அந்த ஜமாத்து, அதையெல்லாம் ஒரு ஊழமாத்திக்கிட்டு பொதுவான பிரச்சனை என்று வந்துவிட்டால், நாம் எல்லோரும் முஸ்லீம்கள், நம்ம எல்லாரும் சொன்ன கரிமா என்ன, ஒரே கரிமா என்பதை சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தாங்களோ, சகோதரராக இருந்தாங்களோ, சகாபாக்கள் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட ஒற்றுமையை, அப்படிப்பட்ட அன்பை, அப்படிப்பட்ட பாசத்தை நம்முடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார்.
இன்னல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது உரையில வழக்கமாக சில துவாக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார துவாவுக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தி, இந்த முத்தலாக் விஷயமாக பொது சிவில் சட்டம் விஷயமாக சில பிரச்சனைகளை பண்றாங்களா இல்லையா, இதுல பாத்தீங்களாக்க இந்த முத்தலாக்கு விஷயமாக நிறைய கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்க வீடு வீடா போகும்போது பல பெண்கள் செல்லக்கூடிய புகார் என்ன சொன்னா, நாங்க எப்படி கையெழுத்து போடுறது, எங்களை முத்தலாக்கு பண்றாங்களே, முத்தலாக்கு சொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் நாங்க எப்படி கையெழுத்து போடுவோம் என்றெல்லாம் கேட்கக்கூடிய காட்சிகளை நம்ம திருச்சியிலேயே பார்த்திருக்கிறோம். அது அனுபவிச்ச பல இயக்கத்தை சார்ந்த ஜமாத்தி சார்ந்த சகோதரர்கள் இந்த மாதிரி கையெழுத்து போட மாட்டுக்கிறாங்க, பொது சிவில் சட்டம் ஓகேங்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க போறாங்க, ஏன் அநியாயமா முத்தலாக்கு மூலமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றெல்லாம் செய்தி, நம்ப தகுந்த செய்தி, நிறுவனமான செய்தி இருக்கிறது. அதுக்கு நம்மளுடைய அந்த தலாக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, அது ஒரு முக்கியமான காரணம். தமிழ்நாடு அளவுக்கு இல்லாட்டியால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கருத்து என்ன அப்படின்னு சொன்ன, நம்ம திருச்சிலையாவது இந்த மாதிரி முத்தலாக்கு செல்லாது, முத்தலாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அது தமுமுகவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தாக இருந்தாலும் சரி, ஜமாத்து இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, பார்ப்பனர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் முத்தலாக்கு செல்லாது, அது கூடாது, அப்படி சொல்லக்கூடாது என்ற கருத்தை உடையவர்கள். அதே மாதிரி சுன்னத்துவ ஜமாத்தை சார்ந்த சில உலமாக்களும் முத்தலாக்கு செல்லாது, அப்படி போடக்கூடாது அப்படிதான் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒன்றுபட்டு இந்த மாதிரி முத்தலாக்கு சொல்லக்கூடாது. திருச்சலையாளர் எல்லா ஜமாத்துகளையும் அணுகி இந்த மாதிரி முத்தலாக்கு சொல்றாங்க, முத்தலாக்கு சொல்லக்கூடாது, அப்படி முத்தலாக்கு நீங்க சொல்றனால பொது சிவில் சட்டத்தை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றோம் என்று நான் பல்வேறு இயக்கத்தை சார்ந்த ஜமாத்தியை சார்ந்த சகோதரர்கள், நீங்க வந்த முயற்சி பண்ணுங்க,
அப்படி நீங்க நீங்க பண்ணீங்களாக்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்களே இன்ஷா பண்ணுவோம், இதை எப்படியும் சேர்த்து பண்ணலாம் அப்படி சொன்னா நம்ம அரபி காலேஜுக்கு போய் இவங்க இருக்கிறாங்கல்ல யாரு ரூஹுலாக்கு, நாங்க கூட நம்ம பள்ளிவாசம் கட்டும் போது கிபுலாவை செக் பண்றதுக்காக அவங்களை கூட்டிட்டு வந்தோம், நம்மளோட வயசுல மூத்தவங்க அனுபவசாலி கிபுலாவை நம்ம தப்பா வச்சவே கூடாது, அவங்களையும் கூட்டிட்டு வந்து கிபுலாவை செக் பண்ணி கரெக்ட் கிபுலாவை சொல்லுங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு கருத்து வேறுபாடு வந்து இருக்கலாம், அதற்காக யாரையும் புறக்கணித்து விடக்கூடாது. இப்ப அவங்க சொன்ன ஜமாத்துலாமாவில் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நிறைய மக்கள் பள்ளிவாசல் செய்வாங்க கேட்பாங்க கட்டுப்படுவாங்க, நிறைய சின்ன சின்ன ஜமாத் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு வருவாங்க, கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க, பிரச்சனை சண்டை என்று வந்து விட்டால் தலாக்கு என்று வந்து விட்டால் ஜமாத்து செய்ய மாட்டேங்குது வர மாட்டேங்குது டவுன் சாதிட்டு போயிரு அப்படிங்கிறது. அத நம்ம நிறைய தப்பு பண்றனால நீங்க மாஷால்லா நிறைய ஜமாத்தி சார்ந்த இயக்கத்தை சார்ந்த சமுதாய கவலை மிக்கவர்கள் என்ற காரணத்தால உங்கள ஏதாவது ஒரு இயக்கம் எந்த இயக்கமா இருந்தாலும் சரி நீங்க முயற்சி பண்ணலாம், அது முயற்சி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம், அது டவுன் ஹாஜியா இருந்தாலும் சரி அல்லது ரூஹுல் ஹக்கு மூலானாவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு அவங்கள்ட்ட சில செல்வாக்கு சில உரிமை நமக்கு இருக்குது, நம்மளும் இன்ஷாலா போய் இந்த மாதிரி வேண்டாங்க முத்தலாக்கு முத்தலாக்கு சொல்லிட்டு நம்ம பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, சமுதாயம் பாதிக்கப்படுது, வேண்டாம் இஸ்லாம் என்ன சொல்லுது குரான் சொன்னா என்ன சொல்லுதோ அத தலாக்கு விஷயத்துல வந்து அல்லாஹ்வுக்காக ஃபாலோ பண்ணலாம், அது மாதிரி முயற்சிக்கலாம். அதுக்கு உங்களால யாருக்கு முடியுமோ முன்முயற்சி நீங்க எடுத்தீங்களாக்க நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் இன்ஷால்லா, நான் வந்து நம்ம பள்ளிவாசல் இருந்து வந்து பண்ணோம் என்ற கோரிக்கையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயம் வந்து விட்டால் பிரச்சனை வந்துடுமோ சண்டை வருமோ உரிமை பாதிக்கப்பட்டு விடுமோ என்பது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் அப்ப ஒரு துவா செய்வாங்க. அந்த துவாவை இமாம் புகாரி 2966 ஹதீஸாக அந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. என்ன துவா என்று சொன்னால் அல்லாஹும்ம முன்ஸிர் அல் கிதாப் வ முஜ்ரிய ஸஹாப் வ ஹாஜிம் அல் அஹ்சாப் யஹ்ஸிமுஹும் வ அன்ஸுர்னா அலைஹிம் என்பதுதான் அந்த துவாவாக இருக்கிறது. துவாவுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் அல்லாஹும்ம அல்லாஹ்வே முன்ஸிர் அல் கிதாப் கிதாபை வேதத்தை இறக்கியவனே வ முஜ்ரிய ஸஹாப் மேகத்தை ஓட்டக்கூடியவனே வ ஹாஜிம் அல் அஹ்சாப் எல்லா விதமான படைகளையும் தோற்கடிக்கக்கூடியவனே இஹ்ஸிமுஹும் இவர்களை தோற்கடித்து விடுவாயாக, யார் முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் எதிரிகளோ இஸ்லாத்திற்கும் எதிரிகளோ சூழ்ச்சி பண்றாங்களோ அவர்களை தோற்கடித்து விடுவாயாக, வன்சூர்னா அறையும் அல்லாஹ்வே அவர்கள் விஷயத்தில் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்கிற அழகான துவா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு அந்த துவாவை மனப்பாடம் பண்ணுவாங்களோ துவாவை அமல் பண்ணாங்களோ துவாவை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் செய்த எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துஆ செய்து முடிக்கிறேன். அல்லாஹும்ம அய்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார் வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.